Let's turn to a verse in Genesis chapter 1.
ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம்.
Twice in this chapter we read of God's plan for man.
தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை இரண்டு முறை நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
We must read it carefully.
நாம் அதை கவனமாக வாசிக்க வேண்டும்.
Because that is God's will for you and me.
என்றால் இதுதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவ சித்தமாக இருக்கிறது.
Verse 26.
26ஆம் வசனம்.
Let us make man in our image according to our likeness and let them rule.
நமது சாயலாக நமது ரூபத்தின்படியாய் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் ஆளக்கடவர்கள்.
Let them rule.
அவர்கள் ஆளக்கடவர்கள்.
Again in verse 28.
மீண்டும் 28ஆம் வசனம்.
God blessed them and said to them, Be fruitful and multiply, fill the earth, subdue it and rule.
நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்பி அதை நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
You know what God's desire is for you?
உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாஞ்சை என்ன தெரியுமா?
That you must subdue everything under your feet.
எல்லாவற்றையும் உங்களுடைய கால்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
And you must rule.
நீங்கள் ஆளுகி ஆண்டு கொள்ள வேண்டும்.
Not rule over people.
ஜனங்களை ஆளுவது அல்ல.
God didn't want Adam to rule over Eve.
ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை.
No, she was taken from a bone in the side so that she will always be near his side.
ஆதாமின் இந்த பக்கத்தில் உள்ள விலாவிலிருந்து எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார். எதற்கென்று சொன்னால் எப்பொழுதுமே தனக்கு அருகாமலே ஏவாளை வைத்துக் கொள்ளும்படியாக.
God didn't take a bone from Adam's head. ஆதாமை he will rule over Adam.
ஆதாமை ஆதாமுடைய தலையிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து செய்திருந்தால் ஏவாள் ஆதாமை ஆட்டி படைத்திருப்பாள், அதில் ஆண்டு கொண்டிருப்பாள்.
God didn't take a bone from Adam's foot for Adam to rule over Eve.
ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளும்படியாக அடைக்காளும்படியாக ஆதாமுடைய பாதத்திலிருந்து எலும்பை எடுத்து தேவன் செய்யவில்லை. ஏவாளை
he took a bone from the side.
விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து உண்டாக்கினார் ஏவாளை.
Because man was never called to rule over another man.
ஏனென்றால் மனிதன் இன்னொரு மனிதனை ஆண்டு கொள்ளும்படியாக அழைக்கப்படவில்லை.
It's the devil who wants to rule over people.
ஜனங்களை ஆண்டு கொள்வதற்கு விருப்பமாய் இருப்பது சாத்தான் தான்.
And when men have a lust to rule over people.
மனிதர்களுக்கு ஜனங்கள் மீது ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் இருக்குமானால்
like all the kings and dictators in the world
இந்த உலகத்திலே காணப்படுகிற ராஜாக்கள் சர்வாதிகாரிகளை போல
like many pastors and popes and bishops
அநேக பாஸ்டர்மார்கள் போப்பாண்டவர்கள் பிஷப்புகள் ஆளுகை செய்வது போல
and like some elders in our churches
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய சில மூப்பர்களை போலவும்
want to rule over people
ஜனங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள்.
That is not the will of God.
அது தேவ சித்தம் அல்ல.
That's why when Jesus came to earth
ஆகவே தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது
and they wanted to make him a king he ran away
அவரை ஒரு ராஜாவாக்கு விரும்பினார்கள் அவரோ ஓடிவிட்டார்.
He said no
இல்லை
God did not create man to rule over others
மனிதன் மற்றவளை ஆண்டு கொள்ளும்படியாக தேவன் மனிதரை சிருஷ்டிக்கவில்லை.
I will not be a king
நான் ஒரு ராஜாவாக இருக்க மாட்டேன்.
The world, everybody is eager to be a king.
இந்த உலகத்திலேயோ ஒவ்வொருவரும் ராஜாவாகும்படி விருப்பம் கொண்டிருக்கிறார்கள்.
In many churches, people are eager to be elders.
அநேக சபைகளிலே ஜனங்களுக்கு மூப்பராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது.
All such people show they have not seen God's purpose for man.
இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தேவன் மனிதனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை பார்க்கவில்லை என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள்.
Dear brothers, you are not called to rule over your wives.
அருமையான சகோதரர்களே, உங்களுடைய மனைவிமார்களை ஆண்டு கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கவில்லை. அழைக்கப்படவில்லை.
No.
இல்லை.
Says you must love your wife.
மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம்
சொல்கிறது. Not rule over her.
ஆளுகை செய்ய முடியாக.
You are not even to rule over your children.
உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் ஆண்டு கொள்ள கூடாது.
You have to bring up your children in the fear and the instruction of the Lord.
பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற பயத்திலேயும் போதனையிலேயும் நீங்கள் வளர்க்க வேண்டும்.
Then what is an elder brother supposed to do?
அப்படியானால் ஒரு மூப்பர் என்ன செய்ய வேண்டும்? மூத்த சகோதரர்
serve just like a mother serves her children.
ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வது போல பணி செய்ய வேண்டும்.
A good mother is not one who rules the children.
ஒரு நல்ல தாயினுடைய அடையாளம் தன்னுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய மாட்டாள்.
Go to any home and see how a mother works day and night for the sake of the children.
ஒரு குடும்பத்திலே சென்று பாருங்கள், இரவும் பகலுமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேலை செய்கிற பாடுபடுகிற ஒரு தாயை பாருங்கள்.
That is the true example of an elder brother.
இதுதான் ஒரு மூத்த சகோதரனுடைய மெய்யான மாதிரி.
Who expects nothing.
எதையுமே பிரதிபலன் பார்க்காமல்
serve 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 for 30-40 years.
30-40 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள்.
And how much do the children pay the mother?
பிள்ளைகள் பெற்றோருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்கள்?
Zero.
பூஜ்யம்.
That is a true elder brother.
இதுதான் உண்மையான மூத்த சகோதரர்.
But man was supposed to rule something else.
ஆனால் மனிதன் வேறு ஒன்றை ஆண்டு கொள்ள வேண்டி இருந்தது.
He was to rule today, for example, we have to rule over our own flesh.
இன்றைக்கு நாம் சொல்ல போனா நம்முடைய சொந்த மாம்சத்தை ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
We live in a world and we are supposed to rule over the desires of the world, not the people of the world.
இந்த உலகத்தினுடைய ஆசைகளை நாம் ஆளுகை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோமே ஒழிய உலகத்தின் மக்களை நாம் ஆளுகை செய்யக்கூடாது.
But I see this, that God wanted Adam to be a king.
ஆதாம் ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
He wanted Eve to be a queen.
ஏவாள் ஒரு ராணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
In those days it was ruling over the fish and the birds and the animals.
அந்த நாட்களிலே சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள் இவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும்.
Do you know that Adam was supposed to be the king over all of creation?
சகல சிருஷ்டிப்புகளுக்கும் ஆதாம் தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார்.
But when he sinned,
ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது,
and he handed over the earth to the devil,
பூமியை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விட்டான்.
He could not. God took away that ability to rule over.
இப்பொழுது அவைகள் எல்லாம் ஆண்டு கொள்ள முடியாத திறமை தேவன் ஆதாமிலிருந்து எடுத்து விட்டார்.
You know, today man is such a slave.
இன்றைக்கு மனிதன் எப்படிப்பட்ட அடிமையா இருக்கிறான்?
That even a small germ called some bacteria which is so small that you cannot even see it under a microscope can kill a man.
ஒரு நுண்ணோக்கினாலே காண கூட முடியாத அளவுக்கு சிறிய பாக்டீரியாவை கூட கொல்ல முடியாத அளவுக்கு மனிதன் அடிமைப்பட்டிருக்கிறான்.
Somebody gets a fever with some small bacteria and he dies.
சில சிறிய பாக்டீரியாவின் மூலமாக வரக்கூடிய ஒரு ஜுரம் அவ்வளவுதான், மனிதன் மரித்து
விடுகிறான். Small little germ gets into his stomach and he's got jaundice or something and is in hospital for weeks.
சிறு கிருமி வயிற்றுக்குள்ளாக போய்விடுகிறது, மஞ்சக்காமாலை வியாதி வந்து வாரக்கணக்காக ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறார்.
You don't need a lion or anything. The small thing is enough to knock down a man.
பெரிய சிங்கம் எல்லாம் மனிதனை தட்டி வீழ்த்துவதற்கு தேவையில்லை, சிறிய கிருமி போதும்.
Because man has become a slave to sin.
ஏனென்றால் மனிதன் பாவத்துக்கு அடிமையானபடியினாலே.
That was not God's will.
அது தேவ சித்தம் அல்ல.
You think man was supposed to be a slave to these small little bacteria?
சிறு சிறு பாக்டீரியாவுக்கெல்லாம் மனிதன் அடிமையாக வேண்டும் என்று தேவன் விரும்பினாரா?
Even the lions were supposed to obey him.
சிங்கமே கூட மனிதனுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும்.
But sin took away man's rulership.
ஆனால் மனிதனுடைய ஆளுகை தன்மையை பாவமானது எடுத்து போட்டு விட்டது.
Now like a foolish person he tries to rule over people.
இப்பொழுது ஒரு புத்தியினனை போல மனிதனை ஆண்டு கொள்ள அவன் முயற்சிக்கிறான்.
It's easy to rule people.
மனிதர்களை ஆண்டு கொள்வது எளிது.
If you are stronger you can do it.
நீ வலிமையானவனா இருந்தால் நீ ஆளுகை செய்யலாம்.
You know, strong husbands rule over their wives.
வலிமையுள்ள ஒரு கணவன்மார்கள் மனைவிமார்களை ஆண்டு ஆளுகை செய்கிறார்கள்.
Rule over children because children are so small.
சின்ன பிள்ளைகளா இருக்கிறபடினாலே பிள்ளைகள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்.
Big dictators with their military and all rule over people.
பெரிய பெரிய ராணுவ அதிபதிகள் எல்லாரும் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள்.
And elders rule over others.
மூப்பர்கள் மற்றவர்களை ஆளுகை செய்கிறார்கள்.
These are all people who do not have any understanding of what true spiritual authority is.
உண்மையான ஆவிக்குரிய அதிகாரம் என்றால் என்ன என்பதை குறித்து சற்றேனும் விளக்கம் பெறாதவர்கள் இவர்கள்.
He wants us to rule over sin.
பாவத்தை தான் ஆளுகை செய்யும்படியாக தேவன்
விரும்புகிறார். He wants to set us free from the slavery to sin.
பாவத்திற்கு அடிமைப்படுகிறோமே அதிலிருந்து தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார்.
And I'll tell you, a man who is free from slavery to sin has zero desire to have authority over any human being.
பாவத்திற்கு அடிமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற வாஞ்சி உள்ளவன் மனிதர் மீது ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு ஆசையானது பூஜ்யம் தான் இருக்கும்.
I can say that before God, I have no desire to rule over my wife or any brother or sister in the whole world.
என் மனைவியோ எந்த சகோதரனையோ சகோதரியோ முழு உலகத்திலும் யார் மீதும் எனக்கு ஆளுகை செய்வதற்கு சற்றேனும் விருப்பமில்லை என்று தேவன் முன்பாக சொல்ல
முடியும். God is my witness. I am
தேவனுடைய சாட்சி. நான் சத்தியத்தை சொல்கிறேன்.
Even when I give advice to people, do you know what I tell them?
நான் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதும் கூட என்ன சொல்கிறேன் என்று
உங்களுக்கு தெரியும். Even in our own churches.
எங்களுடைய சொந்த சபைகளாக இருந்தாலும் கூட.
Even to elder brothers.
மூத்த சகோதரர்களுக்கும் கூட.
I say, brother, this is my advice.
சகோதரனே இதுதான் என்னுடைய ஆலோசனை.
But I am not God.
ஆனால் நான் தேவன் அல்ல.
So you don't have to listen to me.
ஆகவே எனக்கு நீ செவி கொடுக்க தேவையில்லை.
If you think that will help you, do it.
இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எண்ணினால் செய்யுங்கள்.
Go and pray before God.
தேவனுக்கு முன்பாக இந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு ஜெபியுங்கள்.
And If you feel it'll help you, do it. If you don't feel free, don't do it.
இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று நினைத்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் விடுதலை இல்லை என்று சொல்ல செய்யவேண்டாம்.
You don't commit a sin by disobeying me.
எனக்கு கீழ்ப்படியாமல் போவது நிமித்தமாக நீங்கள் பாவம் செய்வதில்லை.
You commit a sin when you disobey God.
நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் தான் பாவம் செய்கிறீர்கள்.
And if you don't do according to my advice and you do something else,
நீங்கள் என்னுடைய ஆலோசனைப்படி செய்யாமல் வேறு ஒன்றை நீங்கள் செய்வீர்களானால்,
I will not get offended.
நான் கண்டிப்பாக இடல் அடைய மாட்டேன்.
The next time you come to me, I'll again give you advice.
அடுத்த முறை இடத்திலே வரும்பொழுது மீண்டும் உங்களுக்கு ஆலோசனை
சொல்வேன். Tell you, do it if you feel free.
அப்பொழுதும் நான் என்ன சொல்வேன் என்றால், உங்களுக்கு விடுதலையாக இருந்தால் மட்டுமே செய்யுங்கள்.
Because I have no desire to rule over you.
ஏனென்றால் உங்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஆசை இல்லை.
If you don't believe me,
நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால்,
you go and ask all the elder brothers sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லா மூப்பர்களிடத்திலேயும் கேளுங்கள்.
You ask them how many letters I send them telling them to do this or that in their church.
உங்களுடைய சபையிலே இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லி எத்தனை சுற்றறிக்கை அனுப்புகிறேன் என்றவர்களிடம் கேளுங்கள்.
I sometimes send circular letters to all the elders, just some general principles.
சில சமயங்களிலே நான் பொதுவான கோட்பாடுகளை நான் எழுதி சுற்றறிக்கையாக அனுப்புகிறேன்.
I almost never send a letter to any one elder saying you must do like this.
எந்த ஒரு குறிப்பிட்ட மூப்பருக்கும் நீங்கள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கடிதம் எழுதுவதில்லை.
It's not my business.
அது என்னுடைய வேலை அல்ல.
If he asks me for advice, I give it.
என்னிடத்தில் ஆலோசனை கேட்டால் நான் சொல்லுவேன்.
It's just like I have 4 married sons. I don't keep writing letters to them how to run their home.
எனக்கு 4 திருமணமான மகன்கள் உண்டு, அவர்களிடத்திலே போய் குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று சொல்லி நான் கடிதம் எழுதி கொண்டிருப்பதில்லை.
Do you have a desire to rule over others?
மற்றவர்களை ஆளுகை செய்வதற்கு உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா?
You know, a lot of mother-in-law, daughter-in-law problems are because of that.
நிறைய மாமியார் மருமகள் பிரச்சனை இதனால தான் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
The mother wants to rule.
தாய் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள்.
She has already ruled one home, now she wants to rule another home.
ஏற்கனவே ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்து விட்டார்கள், இப்போது இன்னொரு குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாக மருமகள் வீட்டுக்கு வருகிறார்கள்.
Today I am a father-in-law to 4 daughters.
4 மகள்களுக்கு நான் மாமனாராக இருக்கிறேன்.
They will all testify I do not tell them anything.
நான் அவர்களுக்கு ஒன்றும் சொல்லுவதில்லை என்பதற்கு அவர்கள் எல்லாருமே சாட்சி சொல்வார்கள்.
They respect me a lot.
அவர்கள் என்னை மதிக்கிறார்கள்.
Because I have no desire to rule anybody.
ஏனால் யாரையுமே ஆளுகை செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
Because God has shown me that I only have to rule over sin.
பாவத்தை மட்டுமே நான் ஆளுகை செய்ய வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை தேவனுக்கு காண்பித்திருக்கிறார்.
I have to rule over my flesh.
என்னுடைய சொந்த சரீரத்தை மாம்சத்தை ஆளுகை செய்ய வேண்டும்.
I have to rule over the devil.
பிசாசை நான் ஆளுகை செய்ய வேண்டும்.
I have to rule over the worldly desires.
உலகத்தினுடைய ஆசைகளை நான் ஆளுகை செய்ய வேண்டும்.
Those battles are so much.
இந்த போராட்டமே எவ்வளவு பெரிதா இருக்கிறது.
That I have no time to rule my brothers or elders or daughters-in-law or any such thing.
என்னுடைய சகோதரர்களையோ மூப்பர்களையோ என்னுடைய மருமக்கள்மார்களையோ ஆளுகை செய்வதற்கு நேரம் இல்லை.
Those of you who have a great desire to rule other human beings,
மற்ற மனுஷர்களை ஆண்டு கொள்வதற்கு யாருக்கெல்லாம் அதிக வாஞ்சை இருக்கிறதோ,
rule people in your church, rule people in your home,
உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஆள வேண்டும், சபையில் உள்ளவர்களை ஆள வேண்டும்,
that's the reason why you can't overcome sin.
நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாததற்கு இதுதான் காரணம்.
Because you're fighting the battle in the wrong place.
நீங்கள் தவறான இடத்திலே போராட்டம் செய்கிறீர்கள்.
You stop ruling over all those things.
நீங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்வதை நிறுத்தி விடுங்கள்.
Leave them in God's hands.
அதை தேவனுடைய கரத்திலே விட்டு விடுங்கள்.
And seek to rule over sin.
பாவத்தை ஆளுகை செய்ய முயற்சியுங்கள்.
And the world.
உலகத்தை ஆளுகை செய்ய.
And the devil.
பிசாசை ஆளுகை செய்ய.
And Jesus has come to give us the truth that will set us free from those things.
இயேசுவிலே இப்பொழுது வந்தால் அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியாத சத்தியத்தை கொடுக்க அவர் வருகிறார்.
We must maintain our freedom.
நம்முடைய சுயாதீனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்.
We must never become slaves of men.
நாம் எந்த மனுஷர்களுக்கும் அடிமைகளாக கூடாது.
There are many human beings in the world who would like to make you their slaves.
இந்த உலகத்திலே அநேக மக்கள் உங்களை தங்களுக்கு அடிமைகளாக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள்.
The main area where we must be free is to be free from sin.
நாம் விடுதலையாக்கப்பட வேண்டிய பிரதானமான பகுதி பாவம்.
And the truth will make us free.
சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.
Let me show you a verse in 1 Corinthians 7.
1 கொரிந்தியர் 7 ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன்.
Verse 23.
23 ஆம் வசனம்.
You were bought with a price. Do not become slaves of men.
1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 23 வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்.
There's a lot of misunderstanding in many churches of what it means to submit to elders.
மூப்பர்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்பதை குறித்து தவறான கருத்துக்கள் அநேக சபைகளிலே காணப்படுகிறது.
There are many elders who would love to hear me preach on submission to elders.
அநேக மூப்பர்கள் நான் மூப்பர்களுக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்கிற செய்தியை குறித்து பிரசங்கிப்பதை கேட்பதற்கு அதிக வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
They'll be delighted if I take one session on be subject to your elders.
மூப்பர்களுக்கு அடங்கிருங்கள் என்பதை குறித்து நான் ஒரு வேதபாடத்தை எடுத்தால் அதை கேட்பதற்கு அதிக ஆவலாக இருக்கிறார்கள்.
But I'm sorry, I will not preach that.
என்னை மன்னித்து விடுங்கள், நான் அதை குறித்து பிரசங்கிக்க மாட்டேன்.
I won't even preach asking you to submit to me.
எனக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அடங்கியிருக்க வேண்டும் என்று நான் பிரசங்கிக்க போவதில்லை.
I don't want you to submit to me.
எனக்கு நீங்கள் அடங்கியிருக்க வேண்டும் என்ற விருப்பமில்லை.
I say be submitted to the Lord.
நீங்கள் தேவனுக்கு அடங்கியிருங்கள்.
Don't be slaves of men.
மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள்.
But you say, Brother Zach, it says that we must obey the elders.
நான் சகோதரரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறதே என்று கேட்டால்,
yeah, like it says, children obey your parents.
பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறது போல.
But you know, supposing your father is a drunkard.
உடைய தாப்பனார் ஒரு குடிகாரர் என்று வைத்துக்கொள்வோம்.
And or an idol worshipper.
அல்லது விக்கிரக ஆராதனைக்காரர்.
And he tells you to do something which is against your conscience.
உன்னை மனசாட்சிக்கு விரோதமாய் ஒன்றை செய்ய முடியாது சொல்கிறார்.
What are you going to do?
என்ன செய்வீர்கள்?
Obey him?
கீழ்ப்படிவீர்களா?
No.
இல்லை.
You will honor him as your father.
உங்க தாப்பனார் இருக்கிறபடினாலே நீங்கள் அவருக்கு கனம் பண்ணுவீர்கள்.
See, Daddy, I'll honor you, but I can't do that. That's against my conscience.
அப்பா உங்களை நான் கனம் பண்ணுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அது என் மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கிறது.
We are not to be slaves of men.
நாம் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்க கூடாது.
The same way with elder brothers in a church.
அதே விதமாக தான் சபையில் உள்ள மூப்பர்கள் இடத்திலேயும் கூட.
What are the areas where we must obey the elders in a church?
ஒரு சபையிலே நாம் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகள் என்னென்ன?
In matters related to the church.
சபை காரியங்களை பொறுத்த விஷயத்திலே.
Just like you obey the school teacher in matters related to the school.
ஒரு பள்ளியிலே உள்ள ஆசிரியருக்கு பள்ளி சம்பந்தமான காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்.
That means if the elder says meeting is at 9:30, come at 9:30.
அவருடைய பொருள் என்னவென்றால் கூட்டம் 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் 9:30 மணிக்கு வாருங்கள்.
When he says we'll sing song number so and so, sing song number so and so.
இத்தனாவது பாடலை பாடுவோம் என்று சொன்னால் அத்தனாவது பாடலை பாடுங்கள்.
Don't sing some other song.
வேற பாடலை பாடிக்கொண்டிருக்க வேண்டாம்.
That's all it means.
அவ்வளவுதான் அதனுடைய பொருள்.
But then you say, what about taking advice from an elder brother?
ஒரு மூப்பரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்கலாம்.
Listen to me.
என்னை கவனித்து கேளுங்கள்.
You don't have to take advice from your elder brother if you have no confidence in him.
உங்களுடைய மூப்பரிடத்திலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நீங்கள் ஆலோசனை பெற தேவையே இல்லை.
That's foolish.
அது புத்தியீனமான காரியம்.
You can tell the elder, brother, you're my elder and everything you tell me to do in the church I will do, but I don't have any confidence in you.
அந்த மூப்பரை பார்த்தீங்க சொல்லலாம், சகோதரரே நீங்கள் சபையின் காரியங்களை சொன்னால் நான் அதை செய்கிறேன், ஆனால் உங்களிடத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை.
Because when I look at your life I am not inspired to have confidence in you.
என்னால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்கள் மீது நம்பிக்கை வைக்கத்தக்கதாக எனக்கு ஒரு உற்சாகம் கிடைப்பதில்லை.
We seek advice from those in whom we have confidence.
யாரிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்திலே நாம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள உந்தப்படுகிறோம்.
Don't become slaves of men.
மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள்.
Because the world is full of people who are trying to make you their slaves.
ஏனென்றால் இந்த உலகமானது தங்களுக்கு அடிமைகளாக்க விரும்புகிற மக்களால் நிறைந்திருக்கிறது.
In the church we don't want any slaves.
சபையிலே நமக்கு எந்த அடிமைகளும் தேவையில்லை.
The truth shall set you free not only from sin but from the slavery to man.
ஆகவே சத்தியமானது உங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மட்டுமல்ல மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்.
A lot of people are not free.
அநேக மக்கள் விடுதலையாக இல்லை.
They're slaves to sin and slaves to men.
பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்.
Because they don't know the truth.
ஏனெனில் அவர்கள் சத்தியம் விளங்கவில்லை.
Here is the truth.
இங்கே சத்தியம்
காணப்படுகிறது. Why should we not become slaves of men?
ஏன் நாம் மனுஷருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும்?
Verse 23.
23 ஆம் வசனம்.
Because you were bought with a price.
நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டபடியாலே.
If I buy something from the with a price from a shop.
ஒரு கடையிலே ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குகிறேன்.
I go and buy a chair from a shop.
நான் ஒரு கடையிலே ஒரு நாற்காலியை வாங்குகிறேன்.
That shopkeeper has got no right over this chair anymore.
அதற்கு விலை கொடுத்து வாங்குனதற்கு பிறகு அந்த கடைக்காரருக்கு அந்த நாற்காலியின் மீது எந்த ஒரு உரிமையும் இல்லை.
My chair.
அது என்னுடைய நாற்காலி.
I can paint it black or blue or yellow or whatever I like.
நான் அந்த சேருக்கு ஊதா கலர் அடிக்கலாம், நீல நிறம் அடிக்கலாம், சிவப்பு கரண வர்ணம் அடிக்கலாம். அது என்னுடைய உரிமை.
That's what the Holy Spirit says.
இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்.
You were bought with the blood of Jesus Christ.
நீங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள்.
You are his slave.
நீங்கள் அவருக்கு அடிமைகள்.
Don't be a slave to the devil.
பிசாசுக்கு அடிமையா இருக்க வேண்டாம்.
Don't be a slave to a man.
எந்த மனிதருக்கு அடிமையா இருக்க வேண்டாம்.
And definitely don't be a slave to an elder brother.
கண்டிப்பாக மூப்பருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கவே வேண்டாம்.
Be a slave of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக இருங்கள்.
Then how shall we function together in the church?
அப்படியானால் சபையிலே நாம் எப்படி கிரியை செய்வது, வேலை செய்வது,
ஊழியம் செய்வது? On the basis of confidence.
நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாம் ஊழியம் செய்ய வேண்டும்.
I have confidence in a brother.
நான் ஒரு சகோதரரிடத்தில் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்.
It's my joy to listen to him.
அவருக்கு செவி கொடுப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னால்.
Because I know from the advice he has given me he's protected me from so many things.
அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின் மூலமாக अनेक காரியங்களிலிருந்து என்னை பாதுகாத்து இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உணர்கிறீர்கள்.
I can look at his life and see that he doesn't want to control me.
அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அவருக்கு என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இல்லை.
He only wants to help me.
அவர் எனக்கு உதவி மட்டும் செய்ய விரும்புகிறார்.
This is our father. A father doesn't should not make slaves of his children.
எப்படிதான் ஒரு தகப்பன் இருக்கிறார், தகப்பனானவன் தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு அடிமையாக வைக்க கூடாது.
Some fathers do that.
சில தகப்பன்மார்கள் அப்படி செய்கிறார்கள்.
They have so much control over their children.
அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி கட்டுப்படுத்துகிறார்கள்.
Even after they get married.
திருமணமானவருக்கு கூட
it's one of the biggest mistakes that Indian parents do.
இந்திய பெற்றோர்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு இதுதான்.
The Bible says a man must leave his father and mother and cleave to his wife.
ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோடு இசைந்திருக்க கடவுள் என்று வேதம் சொல்கிறது.
That's the word of God in Genesis 2.
இது ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே காணப்படுகிற தேவனுடைய வார்த்தை.
It's the first commandment in the Bible.
வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் கட்டளை அதுதான்.
First commandment.
முதல் கட்டளை.
Genesis 2:24.
ஆதியாகமம் 2:24.
Man must leave his father and mother and cleave to his wife.
தாப்பனியும் தாயையும் விட்டு பிரிந்து தன்னுடைய மனைவியோடு கூட இசைந்திருக்க கடவன்.
When your son gets married,
உன்னுடைய மகனுக்கு திருமணமாகும் பொழுது,
you must tell him.
நீங்கள் அவனிடம் சொல்ல வேண்டும்.
I have told all my four sons that.
என்னுடைய நான்கு மகன்களுக்கும் நான் இப்படி சொல்லி இருக்கிறேன்.
Leave your father and mother.
தாப்பனியும் தாயையும் விட்டு விடுங்கள்.
Cleave to your wife now.
இப்பொழுது மனைவியிடத்தில் இசைந்திரு.
I'll tell you God has honored me because I have taught my children obedience to scripture.
தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறபடியாலே தேவனை கனப்படுத்தி இருக்கிறார்.
God has blessed my children because I taught them to obey scripture.
வேதத்துக்கு கீழ்ப்படியும்படியாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறபடியாலே தேவன் அவர்களையும் ஆசீர்வதித்து இருக்கிறார்.
Yes, as a human being I have a lust to control my children even after they are married.
மனுஷனாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகும் கூட தொடர்ந்து அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இச்சை இருக்கிறது.
I have to crucify that lust and teach them to obey God's word.
அந்த இச்சையை நான் சிலுவையில் அறைந்து அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
I am not telling you what I have not practiced.
ஆகவே நான் பயிற்சி செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு போதிக்கவில்லை.
What do many Indian parents say?
இந்திய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் பல சமயங்களிலே?
Oh my son,
மகனே,
I brought you up for 28 years.
28 வருஷமா உன்னை நான் வளர்த்தேன் அல்லவா?
Can you leave me?
நீ என்னை விட்டு போக போறியா?
Woman you met yesterday, you're going off with her.
நேத்து பார்த்த அந்த பெண்ணோட கூட நீ போக போறியா?
Yes.
ஆம்.
That is God's will.
அதான் தேவ சித்தம் என்று சொல்லுங்கள்.
It's funny some of the things God says.
தேவன் சொல்லக்கூடிய சில காரியங்கள் வேடிக்கையாக இருக்கிறது.
But if you honor him, he'll honor you. His wisdom is not like your wisdom.
தேவனுடைய ஞானம் மூளை ஞானத்தை போல அல்ல. அவரை கனம் செய்தால் அவர் உங்களை கனப்படுத்துவார்.
Those of you sitting here who got sons who are married.
திருமணமான மகன்களை கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை இங்கே உட்கார்ந்திருந்தால்,
I want to ask you a direct question.
நேரடியாக ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன்.
Have you taught them to obey Genesis 2:24?
ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா?
Or are you still trying to control them?
இல்ல இன்னுமாய் அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்களா?
That's why you don't have victory over sin in your life.
ஆகவேதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவத்தின் மேல் வெற்றி இல்லை.
Because you want to control people.
ஏனென்றால் நீங்கள் மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
Why don't you let people go free?
ஏன் மக்களை நீங்கள் விடுதலையாக்க கூடாது?
You say, but when I get old, who will look after me?
ஐயோ, எனக்கு வயசாச்சுன்னா நீ யார் பார்த்துக்கொள்வார்?
If I let all my children go, nobody will look after me.
என்னை பிள்ளைகளை நான் விட்டு விட்டால் என்னை யாருமே பார்க்க மாட்டார்களே.
I'll tell you who will look after you.
உங்களை யார் பார்த்துக்கொள்வார் என்று நான் சொல்கிறேன்.
All of you old people who are worried that some your children have to look after you.
ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் என்னை பிற்காலத்திலே கவனிக்காமல் போய்விடுவார்கள் என்று கவலைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன்.
I'm older than almost all of you.
கிட்டத்தட்ட உங்களிலே அநேகரிலே நான் வயது முதிர்ந்தவன்.
Maybe one or two people here older than me, but all the others are younger.
ஒன்று ரெண்டு பேர் தான் என்னோட வயதானவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். மற்றபடி அநேகர் என்னோட வயதிலே குறைந்தவர்கள் தான்.
Let me tell you what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Isaiah 46 verse 4.
ஏசாயா 44 அதிகாரம் 6 வசனம். 46. 46 அதிகாரம்
and verse 3 and 4.
3 4 வசனங்கள். ஏசாயா 46 3 4.
The middle of verse 3.
3 வசனத்தின் மத்தியிலே.
I bore you when you were born and carried you from your womb, from the womb, from your mother's womb.
தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன்.
Do you know when God started carrying you?
தேவன் உங்களை எப்பொழுது தூக்க சுமக்க ஆரம்பித்தார் தெரியுமா?
When you were in your mother's womb.
உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தேவன் உங்களை சுமக்க ஆரம்பித்து விட்டார்.
And when you were born.
நீங்கள் பிறந்த பொழுதும்.
And now,
இப்பொழுது,
verse 4,
நான்காம் வசனம்,
to your old age I will be the same.
உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன்.
And when your hairs get gray or white, I will still bear you.
உங்களுடைய முடி நரைமயிரான பொழுதும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன்.
I made you, and so I will carry you.
நான் உன்னை உருவாக்கினேன், ஆகவே நான் உன்னை தாங்குவேன்.
And I bear you, I will also deliver you from all your problems.
நான் உன்னை சுமப்பது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன்.
You tell me.
நீங்கள் சொல்லுங்கள்.
You want your children to care for you or you want God to care for you?
பிள்ளைகள் உங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது தேவன் உங்களை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
don't try to control anybody in your life.
உங்களுடைய வாழ்க்கையில யாரையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்று விரும்ப வேண்டாம்.
Don't try to make slaves of human beings.
மனுஷர்களை உங்களுக்கு அடிமைகளாக்க வேண்டாம்.
Don't try to make slaves of your children.
உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு அடிமைகளாக்க வேண்டாம்.
Or your wife.
மனைவியை அடிமையாக்க வேண்டாம்.
All the brothers and sisters in your church.
அல்லது உங்கள் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அடிமையாக்க வேண்டாம்.
Leave them free.
நீங்கள் அவர்களுக்கு சுயாதீனம் கொடுங்கள்.
Be a servant of God.
தேவனுடைய ஊழியக்காரனாய் இருங்கள்.
And say, Lord, I want to make only the lusts of my flesh my slave.
ஆண்டவரின்ட மாம்சத்தில் இருக்கக்கூடிய இச்சையை மட்டுமே எனக்கு அடிமையாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார்.
Desires of the world I want to make them my slave.
இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை ஆண்டவர் எனக்கு நான் அடிமையாக்க வேண்டும்.
I want to make money my slave.
பணத்தை ஆண்டவர் எனக்கு அடிமையாக்க வேண்டும்.
I want to put the devil under my feet.
பிசாசை என்னுடைய காலின் கீழாய் வைக்க வேண்டும்.
Concentrate on that.
இதிலேயே நீங்கள் கவனம் செலுத்துங்கள்.
I'm telling you the truth which will make you free.
உங்களை விடுதலையாக்க கூடிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
And if you have heard these things many years and you're still not free, it's because you are trying to rule in other areas.
இவ்வளவு நாட்களாக இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருந்தும் நீங்கள் விடுதலையாகவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்ற பகுதிகளில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
You please listen to me and see if it doesn't work in your life.
தயவு செய்து என்னை கவனித்து இது உங்கள் வாழ்க்கையிலே வேலை செய்கிறதா இல்லையா என்பதை பாருங்கள்.
You shall know the truth.
சத்தியத்தை அறிவீர்கள்.
The truth shall make you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
The truth is a man must leave his father and mother and cleave to his wife.
சத்தியம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு மனைவியோடு இணைந்திருக்க வேண்டும்.
If you fight against God in that verse,
இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனோடு கூட நீங்கள் போரிடுகிறவர்களாக இருந்தால்
God will not support you.
தேவன் உங்களை தாங்க மாட்டார்.
So many people say they are following you the Bible but they don't follow the first commandment in the Bible.
அநேகர் வேதத்தை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் வேதத்திலே இருக்கக்கூடிய முதல் கற்பனைக்கு கீழ்ப்படிவதில்லை.
Don't follow Indian culture, follow the word of God.
இந்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டாம், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள்.
God will take care of you.
தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.
I believe that.
நான் அதை நம்புகிறேன்.
I have faith for that myself.
நானாகவே அதற்கென்று விசுவாசம் வைத்திருக்கிறேன்.
That till the Lord comes or the Lord calls me home, I will be a testimony to the fact God
தேவன் வரும் வரைக்குமோ அல்லது தேவனை அழைக்கும் நாள் பரியந்தம் தேவனை தாங்குவார் சுமப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்.
If you honor God, he'll honor you.
நீங்கள் தேவனை கனமணினால் அவர் உங்களை கனமணுவார்.
You know, I see a beautiful example in the case of the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே நான் அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கிறேன்.
Sometimes we think we must only concentrate on sin.
சில சமயங்களில் நாம் பாவத்திலே மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும்
என்று நினைக்கிறோம். There are some other commandments in the Bible. If I don't obey them, I will be a slave to sin.
ஆகவே வேதத்திலே மற்ற கட்டளைகளும் உண்டு, அவைகளுக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் நான் பாவத்துக்கு அடிமையாகி விடுவேன்.
You may say, what is the connection between overcoming sin and teaching my son to be free from his father and mother?
பாவத்தை மேற்கொள்ளுவதற்கும் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து நீ மனைவியோடு இணைந்திருப்பு இருக்க வேண்டும் என்று என்னுடைய மகனுக்கு சொல்வதற்கு என்ன வித்தியாசம், என்ன கருத்து இருக்க தொடர்புங்கிறது?
Any disobedience to God's word is sin.
ஏனென்றால் எந்த ஒரு வேத வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமை என்பது பாவம்.
If you disobey the first commandment in the Bible, how in the world are you going to obey all the other commandments?
முதல் கற்பனைக்கே நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் மீதி உள்ள கற்பனைக்கு எங்கே கீழ்ப்படிய போகிறீர்கள்?
That is why I am pointing out the first commandment in the Bible in Genesis 2:24.
ஆகவே தான் நான் வேதத்திலே இருக்கக்கூடிய முதல் கட்டளை ஆதியாகமம் 2 அதிகாரம் 24 வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Most Christians in India don't even know that is the first commandment in the Bible.
இந்திய தேசத்திலே உள்ள அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கற்பனை என்றும் தெரியாது.
You'll never hear a preacher preach about it.
எந்த ஒரு பிரசங்கியாரும் இதை பிரசங்கிப்பதையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள்.
You hear me preach about many things which other preachers don't preach.
அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க கூடாத பல காரியங்களை நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள்.
Tell me if it's in the Bible or not.
ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், வேதத்திலே நான் சொல்வது இருக்கிறதா இல்லையா?
Look at the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலை பாருங்கள்.
The apostle Paul decided
அப்போஸ்தலன் பவுல் தீர்மானித்தார்
that in his life he will never be a financial burden to any church.
எந்த ஒரு சபைக்கும் பொருளாதார ரீதியிலே அவர் பாரமாக இருக்க மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தார்.
He told the Corinthians,
கொரிந்தியரை பார்த்து சொன்னார்,
1 Corinthians 9,
1 கொரிந்தியர் 9 அதிகாரம்,
that even though verse 14 the Lord 9:14 the Lord is directed those who preach the gospel can get their living from the gospel.
1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 14 வசனம், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார்.
The Lord has directed it.
தேவனே கட்டளையிட்டிருக்கிறார்.
It's perfectly right to give money to a servant of God.
ஒரு தேவனுடைய ஊழியர் அந்த பணத்தினாலே பயனடைய வேண்டும் என்பது தேவனே கட்டளையிட்டிருக்கிறார்.
He can live from the gospel. God himself has said that.
தேவனே அதை செய்து சொல்லி இருக்கிறார். ஆகவே சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஒரு தேவ ஊழியர் வாழலாம்.
Nothing wrong in it.
அதுல தவறு இல்லை.
But Paul says,
ஆனால் பவுல் சொல்கிறார்,
so many people are taking advantage of that verse, I want to be a testimony.
அநேகர் இந்த வசனத்தை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே இதற்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
India is full of people quoting that verse and taking advantage of.
இந்திய தேசமானது இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பித்து இதை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்துகிற பிரசங்கர் நிறைந்திருக்கிறார்கள்.
So he says, I use none of these things, verse 15.
ஆகவே 15 ஆம் வசனத்திலே சொல்கிறார், அப்படி இருந்தும் இவளிலே ஒன்றையும் நான் அனுபவிக்கவில்லை.
I am not writing this now so that you might do something for me.
எனக்கு நீங்கள் இதையாவது செய்ய வேண்டும் என்று சொல் என்பதற்காக நான் எழுதவில்லை என்று சொல்கிறார்.
And listen to this.
இங்கே காப்பாருங்கள்.
It's better for me to die than to for me to lose my ability to boast in this matter.
இந்த விஷயத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்ற நிலையை விட்டுவிடுவதை காட்டிலும் சாவது மேல் என்று சொல்கிறார்.
This is because I am not preaching the gospel because somebody is paying me.
யாரோ எனக்கு கட்டணத்தை கொடுக்கிற எனக்கு சம்பளம் கொடுக்கிறபடினாலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்று இருக்க கூடாது.
God has put such a desire in me that even if I starve I will preach the gospel.
தேவன் எனக்கு நான் பட்டினி கிடந்தாலும் கூட இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையை ஆசையை கொடுத்திருக்கிறார்.
That's how you know in to the Thessalonians he says
தெசலோனிக்கு சொல்கிறார்.
In 2 Thessalonians chapter 3.
தெசலோனிக்கு 3 ஆம் அதிகாரம்.
For chapter 3.
3 ஆம் அதிகாரம்.
Verse
8. 8 ஆம் வசனம்.
He says we did not even eat anyone's bread without paying for it, but with labor and hardship we worked day and night so that we won't be a burden to any of you.
ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிடுறோம் என்று 8 வசனத்தில் சொல்கிறார்.
Can you imagine somebody bringing food for the apostle Paul and Paul giving him money for it?
நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா, யாரோ ஒருவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கிறார்கள், அந்த சாப்பாடுக்கு கொஞ்சம் ரூபாய் எடுத்து அதை கொடுப்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
That's what he says.
அதுதான் இங்கே சொல்கிறார்.
No, I'm not saying it's not that apostle Paul went for one dinner and he gave him money there.
ஆகவே பவுல் ஒரு விருந்துக்காக ஒரு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு அங்கே பணத்தை கொடுத்து விட்டு வந்தார் என்று நான் சொல்லவில்லை.
That's not what he's talking about.
இங்கே சொல்கிறது அதுவல்ல.
He was living in Thessalonica for some time.
அவர் கொஞ்ச நாட்களாக தெசலோனிக்கே பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
He was living in a rented house.
அங்கே வாடகை வீட்டிலே குடியிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
Somebody was supplying him 3 meals a day for weeks and weeks and weeks.
இத்தனையோ வாரக்கணக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை வீதம் சாப்பாடு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள்.
And he said I'm not going to take this free because I'm an apostle.
நான் ஒரு அப்போஸ்தலனா இருக்கிறபடினாலே நீங்கள் அனுப்பக்கூடிய சாப்பாட்டை இலவசமாக நான் சாப்பிடுவேன் என்று சொல்வதில்லை என்று சொல்கிறார்.
Given me 90 meals in one month I have to pay for it.
நீங்கள் ஒரு மாதத்திலே 90 சாப்பாடு எனக்கு கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதற்காக நான் கட்டணம் செலுத்த வேண்டும்.
That's what he's talking about.
அதைத்தான் அவர் சொல்கிறார்.
Not that he paid every time he went for dinner somewhere.
அவர் யாராவது விருந்துக்கு கூப்பிட்டால் அங்கே விருந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அர்த்தம் அல்ல.
And then in Ephesus.
எபேசியர்கள்
Acts chapter 20.
எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலர் 20 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
He says.
அவர் சொல்கிறார்.
He says I've been with you verse 31 for 3 years.
31 ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
Acts 20 verse 31.
அப்போஸ்தலர் 20:31 லே சொல்கிறார், 3 வருஷமாக உங்களோடு கூட நான் இருந்தேன்.
And he tells them in all these 3 years
இந்த 3 வருஷமாக
I never wanted verse 33 anybody's money.
யாருடைய பணத்தையும் நான் நாடவில்லை.
And I never expected anybody to give me a shirt or a pant or anything.
எனக்கு சட்டையோ பேண்டோ கொடுக்க வேண்டும் என்று நான் இச்சிக்கவில்லை என்று 33 ஆம்
வசனத்திலே. I did not want anything from you.
உங்களிடத்தில் ஒன்றுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்.
Verse 434 worked with my own hands and took care of my needs.
எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்று சொல்கிறார்.
Because I wanted to be an example to you that work, by working hard we must help the other weak people.
இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவதற்கு நான் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Now the devil watched this.
இதை பிசாசு கவனித்துக் கொண்டிருக்கிறான்.
Say okay, this man Paul, how long is he going to work with as a tent maker?
இந்த மனிதர் பவுல் எவ்வளவு நாட்கள் தான் அவர் இந்த கூடார தொழில் செய்ய போகிறார் என்று பார்ப்போம்.
One day he'll become old.
ஒரு நாளிலே அவருக்கு வயதாக போகிறது.
Then let me see whether he will become dependent on others or not.
அதற்கு பிறகு இப்பொழுது அவரை மற்றவர்களை சார்ந்து வாழப் போகிறாரா இல்லையா என்பதை பார்க்க தான் போகிறேன் என்று பிசாசு சொல்கிறது.
Old man can't sit and stitch tents.
வயதான பிறகு உட்கார்ந்து கூடாரத்தை தைக்க முடியாது.
But do you think God will let down a faithful servant of his like Paul?
பவுலை போல தம்முடைய உண்மையான ஒரு ஊழியரை தேவன் விட்டு விடுவார் என்று நினைக்கிறீர்களா?
I'll show you something that encouraged me tremendously in my own life.
என்னுடைய சொந்த வாழ்க்கையில அதிகமாக என்னை உற்சாகப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
I'm just trying to show you how if you honor God he'll honor you.
நீங்கள் தேவனை கனமணினால் எப்படி தேவன் உங்களை கனமணுவார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
When Paul went to prison.
பவுல் சிறைச்சாலைக்கு சென்றான்.
He could not make tents.
அங்கே கூடாரத்தை செய்ய முடியவில்லை.
And we read in Acts chapter 23
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
There were certain Jews, verse 12, who made a 12 and 13, 40 Jews who made a plot to kill Paul.
பவுலை கொலை செய்யும்படியாக தீர்மானம் பண்ணின 40 யூதர்கள் அங்கே இருந்தார்கள்.
இருக்கலாம்.
அவர் பிரதான ஆசாரியத்தில் வருகிறார்கள்.
We will not eat anything till we kill Paul.
பவுலை கொலை செய்யும் மூலம் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணிக் கொண்டோம் என்று சொல்கிறார்கள்.
You go and speak to the commander and ask him to bring Paul over.
ஆகவே நீங்கள் போய் அந்த அதிபதியின் இடத்திலே பவுலை இங்கே கூட்டிக் கொண்டு வருவதற்கு ஆலோசனை செய்யுங்கள்.
As though you want to find out some details about the case.
ஏதோ இந்த வழக்கிலே சில விவரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை இங்கே அழைப்பீங்கள்.
On the way we'll kill him.
அப்படியே வழியிலே வரும்பொழுது அவரை கொலை செய்து விடுவோம்.
But see how God controls that.
ஆனால் தேவன் இதை எப்படி கட்டுப்படுத்துகிறார் என்று பாருங்கள்.
Verse 16, the son of Paul's sister heard these fellows talking.
பவுலினுடைய சகோதரியினுடைய மகன் இப்படி பேசுகிறதை கேள்விப்பட்டான்.
He was a young man.
அவன் ஒரு வாலிபன்.
He happened to be around there.
அங்கே இருக்க முடியாம நேர்ந்தது.
Who made him come there at that time?
அந்த நேரத்திலே அந்த இடத்துக்கு வரும்படியாய் செய்தது யார்?
God.
தேவன்.
God made him hear this.
தேவன் இதை கேட்கும்படியாக செய்தார்.
And he immediately went.
உடனடியாக அந்த மகன் போகிறான். அக்கா பையன்
went to Paul.
பவுல் இடத்துக்கு போய்
told him about it.
இதை குறித்து சொல்கிறார்.
There are 40 people you are planning to kill you.
இங்கே 40 பேர் உங்களை கொலை செய்ய முடியாது திட்டம் பண்ணுகிறார்கள்.
So Paul called one of the centurions, verse 17.
17 ஆம் வசனத்திலே பவுல் நூற்றுக்கு அதிபதியை அழைக்கிறார். ஒருவனை அழைக்கிறார்.
So take this young man to the commander.
இந்த வாலிபனை சேனாபதியின் இடத்திலே கூட்டிக் கொண்டு போங்கள்.
And so the commander took him and asked him, what is it you have to tell me?
அந்த சேனாபதி அந்த பையனை கூப்பிட்டு என்ன சொல்ல வேண்டும் அப்பா சொல்ல என்று சொல்கிறார்.
So he told him.
அவே அந்த பையன் சொல்ல.
The commander told the young man, verse 22, don't tell anybody that you told me all this.
22 ஆம் வசனத்திலே நீ இதெல்லாம் எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று அந்த சேனாபதி அந்த பவுலுடைய அக்கா பையனுடையதிலே சொல்றார்.
And that night itself, verse 23, he got Paul away from that place with 200 soldiers.
அந்த இரவிலே தானே 200 போர் சேவரோடு கூட ராத்திரியில் 3:30 மணிவளிலே அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள்.
Now these fellows who said we will not eat until we kill Paul.
பவுலை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் புசிப்பதிலே சாப்பிடுவதில்லை என்று கங்கணம் கட்டிக் கொண்டவர்கள்.
I don't know when they started eating.
எப்ப சாப்பிட ஆரம்பித்தார்கள் என்று தெரியவில்லை.
It's like these people who go on fast unto death.
சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறவர்களைப் போல.
After few days they get hungry.
கொஞ்ச நாள் ஆன உடனே பசிக்க ஆரம்பித்து விடும்.
Then they say we are thankful the government has agreed to some of our things and they will consider it, so we are drinking one lime juice now to break the fast.
எங்களுடைய கோரிக்கைகளிலே ஒரு சிலையாவது அரசாங்கம் அனுசரிப்பு பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே ஒரு டம்ளர் எலுமிச்சம் பழ சாறு குடித்துக் கொள்கிறோம் என்று குடிக்கிறார்.
They are all afraid to die.
எல்லாரும் மரிப்பதற்கு பயப்படுகிறார்.
So these fellows also must have been like that.
அவர்கள் இவர்களும் அப்படி தான் இருந்திருப்பார்கள்.
But what I want you to see is this.
ஆனால் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
From this moment onwards.
இந்த நேரத்திலிருந்து
you notice something that is not written in the Acts of the Apostles.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்படாத ஒரு காரியத்தை பாருங்கள்.
Paul suddenly becomes a rich man.
பவுல் திடீரென ஒரு பணக்காரராய் மாறுகிறார்.
How did he suddenly become a rich man?
எப்படி திடீரென பவுல் ஒரு பணக்காரராய் மாறினார்?
I'll show you two examples of it.
இரண்டு உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
In Acts chapter 24.
அப்போஸ்தலர் 24 அதிகாரம்.
Paul was standing before King Felix.
Felix ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார்.
And Paul was speaking about righteousness in verse 25 and all that.
25 ஆம் வசனத்திலே நீதியை குறித்து எல்லாம் பேசுகிறார்.
To the king.
அந்த ராஜாவினிடத்திலே.
And Felix was frightened.
கனமுரந்திய தேசாதிபதியாக பேலிக்ஸ் இடத்திலே பேசுகிறார்.
And Felix was frightened and said, okay, I'll call you later.
சரி, நான் உன்னை பின்பாக கூப்பிட்டு அனுப்புறேன் என்று சொல்கிறார்.
Now Felix was a king.
The Felix என்பவர் ஒரு தேசாதிபதி ராஜா.
It says in verse 26.
26 ஆம் வசனத்திலே வாசிங்கள்.
He was hoping that he will get some money from Paul as a bribe to release him.
கனமுரந்திய இந்த மனிதர் எப்படியாவது பவுல் இடத்திலிருந்து அவரை விடுதலை ஆக்குவதற்கு தனக்கு பணம் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்.
Can you imagine this ragged thin Paul standing there like a criminal?
அங்க குற்றவாளியை போல ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த பவுல் அங்க நின்று கொண்டிருக்கிறார். உங்களால கற்பனை செய்ய முடியுமா?
And this big king expecting a bribe from him.
இந்த பெரிய ராஜா இந்த பவுல் இடத்திலிருந்து பெரிய தொகையை லஞ்சமாக எதிர்பார்க்கிறார்.
How much bribes do kings expect? 10 rupees or 20 rupees?
ராஜாக்கள் எல்லாம் எவ்வளவு லஞ்சம் எதிர்பார்ப்பார்? 10 ரூபாய், 5 ரூபாயா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள்?
How much do the politicians expect nowadays?
இந்த நாட்களில் அரசியல்வாதிகள் எவ்வளவு லஞ்சம் எதிர்பார்க்கிறார்கள்? 5 ரூபாயா, 10 ரூபாயா?
You can know how much.
எவ்வளவு தெரியுமா?
That's right, lakhs.
லட்சக்கணக்கான பணம்.
How much do you think Felix expected from Paul?
Felix ராஜா பவுல் இடத்திலிருந்து லஞ்சமாக எவ்வளவு பெரிய தொகை எதிர்பார்த்திருந்தார்?
Huge amount of money.
பெரிய தொகை.
Not 10 or 20 rupees.
10 ரூபாய், 20 ரூபாய் எல்லாம் அல்ல.
How do you think he would expect this poor prisoner sitting in a prison to have so much money?
ஒரு சிறைச்சாலையிலே ஏழையாக கைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனிடத்திலிருந்து பெரிய தொகை எப்படி அவர் எதிர்பார்த்திருந்திருப்பார்?
He must have made some investigations.
அவர் ஏற்கனவே இன்னாரை குறித்து சில தகவல்களை எல்லாம் சேகரித்திருக்கிறார்.
This man was a poor tent maker.
இந்த மனிதர் ஏழை கூடார தொழில் செய்கிறவனா தான் இருந்தார்.
But suddenly in the last few days he has come into a lot of money.
ஆனால் கடைசி காலங்களிலே அவருக்கு அதிகமாக பணம் வந்து விட்டது.
How did he get that?
எப்படி இந்த பணம் இவருக்கு வந்தது?
His sister's son came to see him.
அவருடைய சகோதரியினுடைய மகன் பவுலை பார்க்க வந்தார்.
Paul was the son of a very rich Jewish businessman.
பவுல் ஒரு பெரிய யூத ஒரு தொழில் அதிபருடைய
ஏனென்றால்
யூத வணிகர்கள் தான் செல்வார்கள்.
But the moment Paul became a Christian, his parents disinherited him.
பவுல் ஒரு கிறிஸ்தவனான உடனேயே பெற்றோர்கள் உனக்கு சொத்திலே பங்கே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள்.
Now I believe this is what happened.
இதுதான் நடந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
When they heard that their son Paul was imprisoned.
தன்னுடைய மகன் பவுல் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே
they sent a huge amount of money through his sister's son.
பவுலுடைய அக்கா மகன் மூலமாக பெரிய ஒரு தொகையை பவுலுக்கு அனுப்பியிருந்திருப்பார்கள்.
That's how he became rich.
இப்படி தான் அவர் பணக்காரராய் மாறினார்.
The king knew about it.
பேலிக்ஸ் ராஜா இதை குறித்து அறிந்தார்.
Maybe the commander told him.
ஒருவேளை அந்த அதிபதி சொல்லியிருந்திருக்கலாம்.
That's how he became rich.
இப்படி தான் இவர் பணக்காரராய் மாறினார்.
Then you read in Acts 28.
பிறகு அப்போஸ்தலர் 28 லே வாசிக்கிறோம்.
Paul was in Rome.
பவுல் இப்பொழுது ரோமாபுரியில் இருக்கிறார்.
Rome is like more expensive than Bombay or New Delhi.
இப்பொழுது இருக்கக்கூடிய மும்பை அல்லது புதுடெல்லி காட்டிலும் அதிக விலை உள்ளதான ஒரு நகரமாக தான் ரோம் இருந்தது.
Capital of the world.
விலைவாசி அதிகமாக உள்ள நகரம், இந்த உலகத்தினுடைய தலைநகரமாக ரோம் இருந்தது.
In that city,
அந்த பட்டணத்திலே,
says in Acts 28:30,
அப்போஸ்தலர் 28:30 லே வாசிக்கிறோம்,
he stayed 2 full years in his own rented house.
பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷங்கள் முழுதுமாக தங்கியிருந்தார்.
How many of you can rent a house in New York or London for 2 years?
New York பட்டணம் அல்லது லண்டன் பட்டணத்திலே உங்களில் எத்தனை பேர் 2 வருஷங்கள் வாடகைக்கு வீடு பிடிக்க முடியும்?
I can't do it.
என்னால முடியாது.
It's difficult to rent a house in Bangalore.
பெங்களூர்லயே வாடகைக்கு வீடு பிடிப்பதே அவ்வளவு கஷ்டம்.
How did this man get money to rent a house in the biggest capital city of the world for 2 years?
2 ஆண்டுகளாக உலகத்தின் தலைநகரமாக விளங்கிய அந்த ரோமாபுரி பட்டணத்திலே 2 வருஷம் வாடகைக்கு வீடு பிடிக்க எப்படி முடிந்தது? இவரால்
take care of all his expenses for 2 years.
2 வருஷங்கள் தன்னுடைய செலவுகளை எல்லாம் பார்ப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது?
He had got this money from his sister's son.
தன்னுடைய சகோதரின் மகன் மூலமாக அவருக்கு அந்த பணம் வந்தது.
And that was the way God took care of him when he was too old to make tents.
இப்பொழுது கூடார பண்டிகை செய்ய முடியாத அளவுக்கு வயதான ஒரு நபரை தேவன் இப்படித்தான் பொறுப்படுத்த தாங்கினார்.
I am just giving you a proof of Isaiah 46 verse 4.
ஏசாயா 46 அதிகாரம் 4 வசனத்தினுடைய நிரூபணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
The Lord says when you are old I will take care of you.
நீ முதிர் வயதாகும் பொழுது நான் உன்னை பொறுப்படுத்திக் கொள்வேன்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Don't seek to control anybody.
யாரையும் ஆளுகை செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம்.
Be a slave to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாக மட்டும் இருங்கள்.
He will take care of you even if you are 100 years old.
உங்களுக்கு 100 வயதானாலும் அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.
But spend your life serving him like Paul.
ஆனால் பவுலை போல உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு பணி செய்து ஊழியம் செய்து செலவழியுங்கள்.
Seek to live in that absolute freedom that Jesus has come to give us.
இயேசு நமக்கு கொடுக்க வந்த அந்த முழு சுதந்திரத்தை விடுதலையை நீங்கள் அனுபவியுங்கள்.
You know, I know this little truth has set me free from all anxiety.
Indha siru satyamanadhu ennudaiya ella kavaligalirundum ennai vidudhalai aakkirukkirathu.
Many people when they get old they get a bit anxious.
Anega makkal vayadagum bodhu kavalai padugirargal.
What if I can't earn my living anymore?
Naan ippozhudhu panam sambadhikka mudiyavittal enna seivathu?
Paul may have also thought like that.
Paulum appadi ennirundirukkalam.
I'm getting old, I can't hold the needle properly now when I stitch that.
Enakku vayadai kondey pogirathu oosiye pidikka kuda enakku thraani illai kai nadungirathu.
How will I take care of my needs?
என்னுடைய தேவைகளை எப்படி நான் சந்திப்பேன்?
Lord, all my life I have stood for a principle that I will not take money from these churches.
இந்த சபைகளிலிருந்து ஒரு காலம் என்னுடைய தேவைகளுக்காக பணம் வாங்க மாட்டேன் என்கிறதான கோட்பாட்டில் இவ்வளவு நாள் நின்று விட்டேன் ஆண்டவரே.
In my old age are you going to let down your servant and make me dependent on these people?
ஆண்டவரே எனக்கு வயதாகும் பொழுது இந்த மக்களை சார்ந்து கொள்ள முடியாக என்னை கைவிட்டு விடுவீரோ?
The Lord says, don't worry Paul.
பவுலே கவலைப்படாதே.
I have made plans for you that you don't know anything about.
உனக்கு தெரியாத திட்டங்கள் எல்லாம் நான் தீட்டியிருக்கிறேன்.
God is always planning for us in love.
தேவன் எப்பொழுதுமே அன்பிலே நமக்கென்று ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார்.
So we can be free from anxiety.
ஆகவே நாம் கவலையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற முடியும்.
You shall know the truth.
நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள்.
The truth shall set you free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
Free from anxiety concerning the future.
உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையிலிருந்து விடுதலை.
Things are getting more and more difficult around the world.
இந்த உலகத்தை சுற்றிலும் காரியங்களை பார்க்கும் பொழுது கடினமாய் மாறிக்கொண்டே வருகிறது.
Many people are losing their jobs.
அநேக மக்கள் தங்களுடைய வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள்.
It's difficult. Cost of living has gone up.
விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது.
Many problems.
அநேக பிரச்சனைகள்.
It's more difficult for Christians.
கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் சற்று கடினம்.
Because there's a lot of anti-Christian feeling in many places.
அநேக இடங்களிலே அந்திக்கிறிஸ்துவினுடைய உணர்வுகள் பலவாய் தலை தூக்குகிறது.
All these things can bring a lot of anxiety and tension into our mind.
இவைகள் எல்லாமே நம்முடைய மனதிலே பதற்றத்தையும் கவலையையும் கொண்டு வர முடியும், அழுத்தங்களை கொண்டு வர முடியும்.
And we are also concerned about our children growing up in this world.
இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் கூட நாம் கவலைப்படுகிறோம்.
We say, okay, I'm old, I may not live much longer.
சரி, எனக்கு வயதாகி விட்டது, இன்னும் நீண்ட நாட்கள் நான் உயிர் வாழ போவதில்லை.
But Lord, these young children of mine who just got married,
ஆண்டவர் எப்பொழுதுதான் என்ற பிள்ளைகளுக்கு திருமணமானது இவர்கள் எப்படி வாழப் போகிறார்கள்?
Some of these children who are still in college who are still to grow up.
ஆண்டவர் இப்பொழுதுதான் கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள், இன்னும் எவ்வளவோ வளர வேண்டியிருக்கிறது.
How will they live in the days to come?
வரக்கூடிய நாட்களில் எப்படி வாழப் போகிறார்கள்?
There's only one principle.
ஒரே ஒரு கோட்பாடு.
Teach them to honor God, God will honor them.
தேவனை கனமண்ண கற்றுக் கொடுங்கள், தேவன் அவர்களை கனமண்ணுவார்.
It's a wonderful promise.
அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம்.
1 Samuel 2 verse 30.
1 சாமுவேல் 2:30.
Those who honor me, I will honor.
என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்.
And that's the wonderful example I see in the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில அற்புதமான அந்த உதாரணத்தை பார்க்கிறேன்.
See, when you read scripture,
நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது,
read slowly,
மெதுவாக வாசியுங்கள்,
carefully,
கவனமாய் வாசியுங்கள்.
When you read a verse like King Felix expected a bribe from Paul,
தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் பவுல் நடத்திருந்த ஒரு லஞ்சத்தை கையூட்ட எதிர்பார்த்தான் என்று வாசிக்கும் பொழுது,
you have read that so many times,
பல முறைகள் நீங்கள் அதை வாசித்திருந்திருக்கலாம்.
Did you ever stop to think how much bribe do you think the king was expecting from Paul?
எப்பொழுதாவது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சற்று நிதானித்து எவ்வளவு லஞ்சம் எதிர்பார்த்திருந்திருப்பான் என்று நீங்கள் யோசித்ததுண்டா?
Millions of rupees.
லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களா?
You think, where would Paul get all that money?
பவுலுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும்?
Did he have so much savings from stitching tents?
கூடாரத்தை தைத்து எவ்வளவு பணத்தை சேமித்திருந்தாரா?
Do you know how Paul lived?
பவுல் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா?
He says in 2 Timothy 4,
2 திமோத்தி 4 இல் சொல்கிறார்,
it's a great example for me.
எனக்கு அது பெரிய உதாரணமா இருக்கிறது.
He tells Timothy,
தீமோத்தேயுக்கு சொல்கிறார்,
2 Timothy 4:13,
2 தீமோத்தேயு 4:13,
when you come please bring that cloak which I left at Troas.
நீ திரும்பி வரும்பொழுது நான் த்ரோவாவிலே விட்டு வந்த மேலங்கியை எடுத்துக்கொண்டு வா.
I'm in a prison here in Rome.
ரோமாபுரியிலே ஒரு சிறைச்சாலையில் நான் இருக்கிறேன்.
It's a bit cold at night.
இரவிலே குளிர் அதிகமாக இருக்கிறது.
But by mistake I left my cloak over there.
தவறுதலாக என்னுடைய மேல் அங்கியை ஸ்வெட்டரை நான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன்.
Timothy, when you come, please bring that.
தீமோத்தேயுவே, நீ திருவப்பட்டனத்து வரும்பொழுது அதை தயவுசெய்து கொண்டு வருவாயா?
But Paul, you got money, why don't you buy another?
பவுலே, உங்களுக்கு பணம் எவ்வளவா இருக்கிறது, ஏன் வேறொரு மேல் அங்கியை வாங்க கூடாது?
When I already have one, I will not waste money buying another.
ஏற்கனவே எனக்கு ஒரு மேலங்கி இருக்கும் பொழுது இன்னொரு மேலங்கியை வாங்கி நான் பணத்தை வீணாக்க மாட்டேன்.
Boy, what an example.
என்ன மாதிரி பாருங்கள்.
But Paul, it's your own money, you're not asking anybody for it.
ஆனால் பவுலே, இது உம்முடைய பணம் தானே, வேறு யாரிடத்திலும் பணத்தை கேட்கவில்லையே.
Yeah, even if it's my own money.
அது என்னுடைய பணமா இருந்தாலும் சரி.
When I have one cloak, why should I get another?
எனக்கு ஒரு மேலங்கி இருக்கும்போது ஏன் இன்னொன்றை வாங்க வேண்டும்?
Do you know why God used Paul?
தேவன் ஏன் பவுலை பயன்படுத்தினார் என்று தெரியுமா?
The man was so utterly faithful with money.
தன்னுடைய பண விஷயத்திலே மிகுந்த உண்மையுள்ளவனாய் இருந்தார்.
These are the little examples that I see which are a lesson for me.
எனக்கென்று பாடமாக இந்த சிறு பாடங்களை நான் எடுத்துக் கொள்கிறேன்.
You honor God like that?
நீங்கள் தேவனை எப்படி கனம் பண்ணுவீர்களா?
Teach your children to honor God like that?
உங்கள் பிள்ளைகளை தேவனை இப்படி கனம் பண்ணு என்று கற்றுக் கொடுக்கிறீர்களா?
I can tell you in Jesus name God will honor you.
இயேசுவின் நாமத்தால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, தேவன் உங்களை கனம் பண்ணுவார்.
You will never lack anything anytime in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் எந்த ஒரு குறைவும் உங்களுக்கு ஏற்படாது.
You can be 90 years old, God will take care of you.
90 வயதா இருந்தாலும் தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.
Otherwise there is no God in heaven.
இல்லாவிட்டால் பரலோகத்தில் தேவன் என்ற ஒரு இல்லை.
There is a God in heaven.
பரலோகத்தில் தேவன் ஒரு உண்டு.
You don't have to depend on anyone on earth.
நீங்கள் இந்த பூமியில் யாரையும் சார்ந்து கொள்ள தேவையில்லை.
You can be free from anxiety.
நீங்கள் கவலையிலிருந்து விடுதலையாக முடியும்.
Free from fear about the future.
எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து விடுதலை.
Free from fear that what will happen if my husband loses his job.
என்னுடைய கணவருக்கு வேலை போய்விட்டால் என்ன நடக்கும் என்ற கவலையிலிருந்து விடுதலை.
What will happen if he gets paralyzed?
என்னுடைய கணவனுக்கு பக்கவாதம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற கவலையிலிருந்து விடுதலை.
In the western countries they even have to have a fear what will happen if my husband runs away from me with another woman.
மேலை நாட்டிலே மக்களுக்கு என்ன பயம் என்றால் என்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடு கூட ஓடிவிட்டால் என்ன பண்ணுவது என்ற பயம்.
You don't have to any fear in any country in the world.
எந்த நாட்டிலேயும் எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது பார்த்தீர்களா?
You honor God, he'll honor you.
எந்த நாட்டின் பயம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தேவனை கனமணினால் தேவன் உங்களை கனமணுவார்.
You put him first in every area of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயுமே தேவனை முதலாவது வையுங்கள்.
He will take care of all of your needs.
அவர் உங்கள் சகல தேவைகளையும் பொறுப்படுத்திக் கொள்வார்.
So this verse that the truth will set you free.
ஆகவே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வசனம்.
We don't often think of freedom from anxiety about the future.
எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து கவலையிலிருந்து விடுதலை என்பதை குறித்து நாம் எண்ணுவதில்லை.
Let me show you Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரம்.
3 times in about 10 verses Jesus said one thing.
10 வசனங்களுக்குள்ளாக மூன்று முறை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார்.
I don't think you will find any 10 verses anywhere in the Bible where you have 3 times the same commandment given.
வேதத்திலே வேறு எந்த பகுதிகளிலுமே 10 வசனங்களுக்குள்ளாக மூன்று கட்டளைகள் ஒரே கட்டளைகள் மூன்று முறை கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியாது.
If you find something let me know.
நீங்கள் அப்படி கண்டுபிடித்தால் எனக்கு சொல்லுங்கள்.
If you find 10 verses where within 10 verses the same commandment is repeated 3 times.
நீங்கள் 10 வசனத்தை கண்டுபிடிக்கிறீர்கள். அந்த 10 வசனங்களுக்குள்ளாக ஒரே கட்டளை மூன்று முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
There may be, I don't know, but I don't think there is.
இல்லை என்று எண்ணுகிறேன். ஒரு வழி இருந்தாலும் இருக்கலாம்.
What is the commandment?
அது என்ன கட்டளை?
Verse 25.
25th வசனம்.
Matthew 6:25.
மத்தேயு 6 அதிகாரம் 25th வசனம்.
Do not be anxious.
கவலைப்படாதீர்கள்.
Verse 31.
31st வசனம்.
Do not be anxious.
கவலைப்படாதீர்கள்.
Verse 34.
34th வசனம்.
Do not be anxious.
கவலைப்படாதீர்கள்.
Now listen to verse chapter 7.
7th அதிகாரம்
24.
24th வசனம்.
Keeping this verse in mind.
இந்த வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு 7th அதிகாரம் 24th வசனத்தை வாசிங்க.
Everyone who hears these words and does them will be like a wise man who built his house on the rock.
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான்.
And when he is 70 80 90 years old,
70 80 90 வயதானாலும்
the rain may descend.
மழை பெருமழை வரையலாம்.
Verse 25, the floods may come.
பெருவெள்ளம் வரலாம்.
The winds may blow.
காற்று அடிக்கலாம்.
Burst against that house.
அந்த வீட்டின் மேல் மோதலாம்.
The house will not fall.
அந்த வீடு விழாது.
Because it is founded on a rock.
அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு.
Do you want to build a house like that?
இது போல ஒரு வீட்டை கட்ட வேண்டுமா?
You want to build a life like that?
இது போன்ற ஒரு வாழ்க்கை கட்ட வேண்டுமா?
Don't you think we should teach our children to build their homes like this?
நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டாமா?
My dear son, my dear daughter.
என் அருமையான மகனே, என் அருமையான மகளே,
obey Jesus.
இயேசுக்கு கீழ்ப்படி.
Obey him 100%.
நூற்றுக்கு நூறு இயேசுக்கு கீழ்ப்படி.
When he says don't be anxious, don't be anxious.
கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் சொன்னால் கவலைப்படாதே.
Take your matters to Jesus.
உங்கள் காரியங்களை எல்லாம் இயேசுவினிடத்தில் கொண்டு
செல்லுங்கள். Take your matters to your heavenly father.
உங்கள் பரம தகப்பனிடத்தில் உங்கள் காரியங்களை கொண்டு
செல்லுங்கள். You will be free from fear of the future.
எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை அடைவீர்கள்.
Let the floods come, let the rain come, let anything come.
வெள்ளம் வரட்டும், பெருமழை வரட்டும், எது வேண்டுமானாலும் வரட்டும்.
My house will stand.
என்னுடைய வீடு நிலைத்து நிற்கும்.
And you can say my son, my daughter, I'm telling you that because I have experienced it for all my life.
முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில நான் இதை அனுபவித்திருக்கிறபடினாலே மகனே மகனே நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லுங்க.
All of you who are growing up should be able to give that testimony to your children.
இங்கே வளர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சாட்சியை சொல்றவங்களா இருக்க வேண்டும்.
The truth will set you free and it will set our children free.
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், நம்முடைய பிள்ளைகளையும் அந்த சத்தியம் விடுதலையாக்கும்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to be excited and liberated by these wonderful examples in scripture.
வேதத்திலே காணப்படுகிற இந்த அற்புதமான மாதிரிகளினாலே ஆண்டவரே நாங்கள் பரவசம் அடையட்டும், விடுதலை செய்யப்படட்டும்.
The tremendous example of the apostle Paul.
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆண்டவரே பெரிய ஒரு மாதிரி.
How you honored him because he honored you.
அவர் பவுல் உங்களை கனப்படுத்தினபடினாலே நீர் எப்படி அவரை கனப்படுத்தினீர்?
Thank you Father, you are the same today.
நன்றி பிதாவே, நீர் நேற்றும் இன்றும்.
And here in India we can be a testimony for you in this generation.
நேற்றும் இன்றும் என்ற மாராதவரா இருக்கிற இந்த இந்திய தேசத்திலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும்.
Thank you in Jesus name.
நன்றி ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.